புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐநா சபை தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் ஐநா சபையின் சேவைகள் குறித்து பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுபவர் நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
சார் வணக்கம். புதுகை பண்பலை நேர்களுக்கு முனைவர் பி சக்திவேலின் வணக்கங்கள். இன்று ஒரு உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தினம், அதாவது அக்டோபர் 24 நாள் ஒவ்வொரு ஆண்டும், அதாவது 1945 இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடக்கூடிய ஒரு தினமானது ஐக்கிய நாடுகள் தினம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது சம்பந்தமாக பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் காத்து கொண்டிருக்கிறேன் சார்.
சார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு தினங்கள், அந்த தினத்துல அதை பற்றி பல தகவல்களையும் வந்து நம்ம வந்து நேயர்களுக்கு வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் தினம் அப்படிங்கிற வகையில இதோட சிறப்பு என்ன, அதை பத்தி முதல்ல சொல்லலாமே.
நிச்சயமா சார், இது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாடப்புத்தகத்தில் எடுத்து பாருங்க. சமூக அறிவியல் அரசியல் அறிவியல் பாடப்புத்தகத்தில், அதாவது 5வது படிக்கக்கூடியது, 10வது படிக்கக்கூடியவர்கள், 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுடைய புத்தகத்தில் நிச்சயமாக இடம்பெற்றுள்ள ஒரு பாடம் தான் சார் இந்த ஐக்கிய நாடுகள் சபை. இந்த தினத்தை கொண்டாடுவதற்கு ஒரு சிறப்பான சில நிகழ்ச்சிகள் உண்டு, சம்பவங்கள் உண்டு, அதை பத்தி தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல இந்த ஐக்கிய நாடுகள் என்பது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஆங்கிலத்தில் நாம் மொழிபெயர்க்கின்றோம். 1945 அக்டோபர் 24 நாள், இதே நாள் 1945 உருவாக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை. இது உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் என்று மிகப்பெரிய உலகப் போர் இந்த உலகத்தையே உலுக்கிய மற்றும் உலகத்தில் சமூக பொருளாதார பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திய உலகப் போர் நடைபெற்ற காலகட்டத்தில் மீண்டும் இவ்வாறு ஒரு போர் ஏற்படக்கூடாது, சர்வதேச அமைப்புகள், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மக்கள் அமைதி மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை என்பது எந்த ஒரு போர் அச்சுறுத்தலால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் சார் இந்த அமைப்பு. அதான் சொல்றது ஐக்கிய நாடுகள் சபை என்றால் அனைத்து நாடுகளையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சார் ஐக்கிய நாடுகள் என்று நாம் சொல்கின்றோம். இந்த அமைப்பு உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 3வதாக ஒரு உலகப் போர் நடக்கக்கூடாது, 2 உலகப் போரோட முடித்து போகிட வேண்டும், 3வதாக ஒரு உலகப் போர் வரக்கூடாது, சர்வதேச அளவில் அமைதி மற்றும் மனித உரிமைகள் பாதுகாக்க வேண்டும், அதே மாதிரி பொதுமக்களுடைய சுகாதாரம், ஹெல்த் சொல்லக்கூடிய சுகாதாரம் மற்றும் பருவநிலை மாற்றத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் குறைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமானது என்னவென்றால், நீடித்த நெடிய வளர்ச்சின்னு ஒரு கான்செப்ட் ரொம்ப சிம்பிளானதுன்னா, வளர்ச்சி என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், வளர்ச்சி என்பது பரவலாக்கப்பட வேண்டும், வளர்ந்த நாடுகள் மட்டும் கிடையாது வளரும் நாடுகளில் கூட அந்த வளர்ச்சி என்பது இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில குறிக்கோள்களுக்காக இந்த ஐநா சபை உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த தினத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சார், இந்தியா மட்டும் கிடையாதுங்க சார், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இந்த தினத்தில் சர்வதேச அளவுல பல நாடுகளில் நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகள், இந்தியா, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல நிறைய நிறைய கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நிறைய நடத்துறாங்க சார். அதுக்கு அடுத்ததாக இந்த ஐநா சபையினுடைய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், கலாச்சார பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும், அதாவது நம்ம கல்ச்சுரல் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம், அந்த கலாச்சார பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்காக உடை கலாச்சார அணிவகுப்புகள் நடக்கும் சார், அல்லது உணவு திருவிழாக்கள் நடக்கும், எல்லாத்துக்கு மேல வந்து கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் கண்காட்சிகள், ஐநாவினுடைய அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டது, ஐநாவினுடைய சாதனைகள் என்ன, இன்னைக்கு ஐநா சபை என்பது என்ன, இவங்களுடைய செயல்பாடுகள், இது சம்பந்தமான கண்காட்சிகள், இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு முக்கிய ஒரு பொருளாக அங்க விவாதிக்கப்படுகின்றது. பொதுமக்களோட பார்வைக்காகவும் இந்த கண்காட்சி வைக்கப்படுது. இன்னொன்று என்னன்னா சார், நமக்கு ஒரு ஒரு அறிமுகம் மட்டும் கிடையாது, ஒரு அவேர்னஸ் வேணும். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் ஒரு அரசியல் அறிவியல் ஆசிரியர்கின்ற வகையில இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே இன்னைக்கு சொல்லக்கூடிய வகையில் ஒரு சர்வதேச அளவில் ஒரு அமைப்புன்னு சொன்னோம்னா இந்த ஐநா சபை தான் சார். ஸோ இது சம்பந்தமாக நம்ம பண்பலையினர்கள், பொதுமக்கள், வாணிகம் செய்யக்கூடியவர்கள், நம்மளுடைய மாணவ மாணவிகள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இந்த ஐநாவினுடைய செயல்பாடுகளை பற்றி பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அக்டோபர் 24 நாளானது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு ஃபோக்கஸ், இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பருவநிலை மாற்றம், அதற்கு முன்னாடி உரிமைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு கருத்தை எடுத்துக்கொண்டு இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமானது என்றால், பொதுமக்களுக்கு ஐநாவினுடைய செயல்பாடுகள், ஐநாவினுடைய நோக்கங்கள், இதை பற்றியான ஒரு பார்வை மற்றும் ஒரு புரிதல்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் சார் இந்த அக்டோபர் 24 உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது சார். அதுதான் நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தினம் என்று கூறப்படுகின்றது.
இப்போ இந்த எந்த நோக்கங்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபை வந்து தோற்றுவிக்கப்பட்டது சார்?
சார் ரொம்ப சிம்பிள், நான் முதலே சொன்ன பாத்தீங்கன்னா சார், இன்டர்நேஷனல் பீஸ் சொல்லலாம், சர்வதேச அளவில் அமைதி வேணும் சார். இப்ப நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னாவே சார், ஒவ்வொரு பக்கத்திலையும் சர்வதேச நிகழ்ச்சிகள் பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வார் வருது, இஸ்ரேல் பாலஸ்தீன வார் வருகின்றது, அல்லது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும், இஸ்ரேல் சிரியா, இஸ்ரேல் ஈரான், இந்த மாதிரி நாடுகளுக்கிடையே நிறைய போர்கள் ஏற்படுகின்றது. இப்ப நம்ம நினைக்கலாம் சார், அது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது சார், எனக்கு என்ன சார் அதனால பாதிப்பு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி நம்ம பண்பலையினர்கள் நினைக்கலாம். நிச்சயமாக அது உங்களுடைய பார்வை தவறு. ஏனென்றால் ஒரு ரஷ்யா உக்ரைன் வார் நடந்ததென்றால் அரிசியினுடைய விலை உயர்கின்றது, கோதுமையோட விலை உயர்கின்றது, தங்கத்தினுடைய விலை உயர்கின்றது, அது மட்டும் கிடையாது நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வாகன எரிபொருட்களுடைய விலை உயர்கின்றது. இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி சொல்லக்கூடிய நிலைப்பு தன்மை சர்வதேச அளவில் இருக்கு அப்படின்னா, நிச்சயமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தினோட விலை இந்த அளவுக்கு உயராது சார். அதே மாதிரி நம்மளுடைய எரிபொருள் கச்சா எண்ணெய் விலை இந்த அளவுக்கு உயராது சார். இந்த மாதிரி சர்வதேச அளவில் வந்து ஒரு அமைதி மற்றும் பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும். இதுதான் சார் நம்பர் ஒன், நம்ம ஐநாவினுடைய மிக முக்கியமான நோக்கம் சார். இரண்டாவது என்ன அப்படின்னா, நாடுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சச்சரவுகள், இந்த போர்கள் அப்படின்றத வந்து தவிர்க்கணும். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், நம்ம பேப்பர் திறந்தோம்னாவே சார், பொதுமக்கள் எந்த அளவுக்கு, அதாவது அப்பாவி பொதுமக்கள், முதியோர்கள், கல்வி செல்லக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கின்றார்கள் என்பதை நம்ம செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக நம்ம பார்க்கின்றோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த ஐநாவானது உருவாக்கப்பட்டது சார். மூன்றாவதாக மிக முக்கியமானது என்னவென்றால், நாடுகளுக்கிடையே நல்ல உறவுகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இரண்டு நாடுகளுக்கிடையே சரியான புரிதல்கள் கிடையாது, இரண்டு நாடுகளுக்கிடையே விரோதம், இரண்டு நாடுகளுக்கிடையே பகைமை தான் சார் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பகைமை விரோதம் இல்லாமல் நாடுகள் சிறப்பாக செயல்பட வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் சார் இது உருவாக்கணும். அதுக்கு அடுத்ததாக சார் இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். மனித உரிமைகள் என்பது மிக மிக முக்கியம். அதாவது ஏதோ வளர்ந்த நாடுகள் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பானவர்கள், மற்ற நாடுகள் இருக்கக்கூடியவர்கள், அதாவது நம்ம ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகள் அல்லது மற்ற வளரும் நாடுகள் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்படாம இருக்கக்கூடிய ஒரு போக்கு, இது வந்து ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம், வருந்தக்கூடிய விஷயம். ஆனால் ஐநா சபை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவை மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களுடைய உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதற்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும், அதற்கு நாம் என்னென்ன வந்து நம்மளால் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களும் செய்து மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக சார் இன்னொன்று முக்கியமானது என்னவென்றால், இந்த மனிதனுடைய சுதந்திரம் என்பது பாதுகாக்க வேண்டும். இந்த சுதந்திரம் என்பது மிக ஒரு அடிப்படையான ஒரு 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 காலகட்டம். ஏன்னா ஒரு மனிதன் வளருவதற்கு சார் சுதந்திரம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு பேசுவதற்கு சுதந்திரம் கொடுத்தாதான் சார் குழந்தைகளுடைய பேச்சு திறமை வளரும். நாம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் கொடுத்தாதான் சார் அவர்கள் தாங்களாகவே முடிவெடுப்பார்கள். எதிர்காலத்தில் யாரையும் சாராமல் நம்மளுடைய குழந்தைகள் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. இந்த சுதந்திரம் என்பது, இந்த ஃப்ரீடம் அப்படின்றது சார் வீடு மட்டும் கிடையாது, சமுதாயம், தேசம் தாண்டி இன்னைக்கு சர்வதேச அளவில் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் சார். சார் அது அடுத்தது வந்து இன்னைக்கு செய்தித்தாள காலையில கூட பார்த்துருப்பீங்க, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்களில் காற்று மாசுபட்டு விட்டது, நதிகள் மாசுபட்டு விட்டது. நம்மளுடைய பண்பலையினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்னென்றால் இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம நிறைய முயற்சிகள் மேற்கொள்றோம். இது எல்லாமே சார் இன்னைக்கு சர்வதேச அளவில் வந்து பாதிப்படைஞ்சுள்ளது சார். இப்படியே இந்த நிலைமை நம்ம தொடர்ந்து போயிட்டே இருந்தது அப்படின்னா, எதிர்காலம் என்பது அடுத்த தலைமுறையினர் வாழ்வதற்கு உகந்ததாக இருக்குமா இந்த நாடுகள் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுது சார். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லோருக்கும் இந்த கிளைமேட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க சார், கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலில் எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள், ஏதேனும் ஒரு இடத்தில் எரிக்கக்கூடிய பொருட்களுடைய மாசு மற்றவர்களை பாதிக்கக்கூடாது, இதற்காகவும் இந்த ஐநா சபையானது உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று சார், பாவர்டி. அன்பார்ச்சுனேட்லி வந்து பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆன பிறகும் இன்னைக்கும் உலக அளவில் இந்த வறுமை, பாவர்டி அப்படின்றது, அல்லது உடல் சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்வி கிடைக்காதது, இது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இருக்குது. இப்போ நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள், இந்தியாவில் இருப்பவர்கள், நீங்கள் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளை சென்று பார்த்தோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு, நல்ல உணவு கிடைக்க மாட்டேன், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவானது சத்தான உணவாக இல்லை, அந்த உணவில் அவ்வளவு நஞ்சு கலக்கப்பட்டுள்ளது, அந்த அந்த விவசாயத்தினுடைய தன்மையை மாறி போயிடுச்சு. ஸோ அவங்களுடைய சுகாதார உரிமையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த குழந்தைகளும் கல்வி பயில வேண்டும், கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் செல்ல வேண்டும் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஐநாவுடைய ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், இங்கிலீஷில் சொல்லுவாங்க சார், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு கேள்விப்பட்டிருப்போம், நீடித்த நெடிய வளர்ச்சி அப்படின்னு ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற பண்பலை நேர்களே, அதாவது வளர்ச்சி அப்படின்றது, இப்போ நம்ம வருமானம் அப்படின்னா ஏதோ ஒரு மாதம் வருமானம் கிடைக்குது, அடுத்த மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறோம், அதுக்கு பேரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கிடையாது. ஒரு ஆண்டுல 365 நாள் அப்படின்னா 365 நாள் நமக்கு வேலை கிடைக்கணும், 365 நாள் நமக்கு வந்து ஊதியம் கிடைக்கணும், இதுக்கு பேர் தான் சார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீடித்த நெடிய வளர்ச்சி என்பது இன்னைக்கு ஐநாவுடைய மிக முக்கியமான குறிக்கோள். எல்லாத்துக்குமே இன்னைக்கு பேப்பரில் நம்ம படிக்கிறோம், அந்த மாதிரி போர் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பாதிக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், இவங்களுடைய வாழ்க்கையை புனரமைப்பு செய்வதற்காக ஐநா நிறைய முயற்சிகள் மேற்கொண்டுள்ளார்கள். இப்போ ஒரு விமர்சனம் உண்டு சார், ஐநா எதிர்பார்த்த அளவுக்கு செயல்பட முடியல, ஐநா சபையினுடைய பேச்சை பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் கேட்பதில் அது மறுக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி இந்த ஐநாவினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, சுகாதாரம், கலாச்சாரம், மனித உரிமைகள், இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப அவங்களுடைய பணிகள் சிறப்பாக இருக்கு. இறுதியா வந்து இந்த ஐநாவினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா சார், டிசாஸ்டர்னு கேள்விப்பட்டிருப்போம் சார், பேரழிவுகள்னு பார்த்துருப்போம். அந்த பேரழிவுகள் பல விதத்துல வருது. ஒன்று, அதிகப்படியான மழை அதனால வரலாம், அல்லது நீங்கள் இயற்கை பேரழிவுகள் சொல்லக்கூடிய நிலநடுக்கத்தினாலோ, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஐநா, இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையானது உருவாக்கப்பட்டது. இன்றளவும் அவர்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சார்.
இப்போ அந்த ஐக்கிய நாடு சபையோட செயல்பாடுகள்னு எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் இருக்கு சார்?
நிச்சயம் சார், அவங்களுக்குன்னு ஒரு சில குறிக்கோள்கள் இருக்கு சார். அந்த ஐநாவினுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமானது எந்தெந்த நாடுகளில் அமைதி என்பது பாதிக்கப்படுகின்றதோ, போரினால் அமைதி எங்கு பாதிக்கின்றதோ. இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தோம்னா நம்ம இஸ்ரேல் லெபனானுடைய போர் பார்க்கறோம், இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே, இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே, அல்லது ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த போர் நம்ம வந்து செய்தித்தாளில் பார்க்கறோம், அல்லது நீங்க டிவியில கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பாதிப்படைந்த இடத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக பாதிப்படைந்த மக்களுக்கு அடிப்படையான வந்து சார், நமக்கு என்ன தேவை சார், அவங்களுக்கு வந்து இருப்பதற்கு இடம், உண்ணுவதற்கு உணவு, சுகாதாரமான குடிநீர்கள், பாதுகாக்கப்பட்ட மருத்துவ வசதிகள் கொடுக்கணும் சார். அது இவங்களுடைய முக்கியமான ஒரு செயல்பாடுகள், அவங்களுடைய பணிகளாக நம்ம பார்க்கறோம். அதுக்கு அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன சார், இந்த பேரழிவுகள் சொல்லக்கூடிய டிசாஸ்டர், இந்த டிசாஸ்டர் இப்போ நம்ம இந்த நவம்பர் டிசம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திலிருந்து நிறைய நம்ம மலைகளை பார்க்கின்றோம். நிறைய மலைகள் வரும்போது, மழை பெய்யும் பொழுது வெள்ளங்கள் ஏற்படுகின்றது, ஆறுகளிலிருந்து தண்ணீர் நகரத்துக்குள்ள வரும்போது அங்கு வசிக்கக்கூடிய மக்களும் பாதிப்படைகின்றார். ஸோ அவ்வாறு பாதிப்படைந்த மக்களுக்காக இவங்கள் புனரமைப்பு, அவங்களுடைய மறுவாழ்வுக்காகவும் நிறைய இவங்க பணிகள் செய்துட்டு இருக்கிறாங்க சார். அதுக்கு அடுத்ததாக சார், WHO கேள்விப்பட்டிருப்போம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த பேர் சொன்ன உடனே பண்பலை நேர்களுக்கு நிச்சயமாக COVID-19 காலகட்டம் நிச்சயம் நமக்கு ஞாபகம் வரணும், வர வேண்டும். ஏன்னா இந்த WHO சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு தான் முதல் முதலாக இந்த மாதிரி வந்து COVID-19 ஒரு பெருந்தொற்று உண்டு உருவாகின்றது. அந்த பெருந்தொற்றானது சீனாவில் ஆரம்பித்து உலகம் முழுவதும் பரவுகின்றது, மக்கள் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் கூறியவர்கள், அவ்வப்போது நமக்கு எச்சரிக்கை கொடுத்தவர்கள், நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்தது நம்மளுடைய ஐநாவினுடைய ஒரு உறுப்பு அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நல்ல ஞாபகம் நினைக்கிறேன் சார், 2019 நவம்பர் மாதத்துல தான் நான் முதன் முதலாக செய்தித்தாளை படித்தேன். அப்போ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எச்சரிக்கை கொடுக்குறாங்க, ஏதேனும் ஒரு வைரஸ் என்பது ஏதோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, பொதுமக்களை இது பாதிக்கும், பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகள் தங்களுடைய பொருளாதாரம் இது சுகாதாரம் எல்லாமே பாதிக்கும் சொல்கிறத நிச்சயமாக நீங்கள் செய்தித்தாளை படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாகவும் நிறைய வந்து நீங்கள் சுகாதாரம் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இப்போ 4-5 நாட்களுக்கு முன்னாடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உதவி பொருட்களை நாம் இந்தியா அனுப்பியிருக்கோம் சார். லெபனான் நாட்டு இந்த மாதிரி நாடுகள் அனுப்பக்கூடிய சுகாதார சம்பந்தப்பட்ட அல்லது மருத்துவ சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் மருந்துகளை வந்து பெற்று பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது இவங்களுடைய மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக சார், பெண்களுடைய கல்வி, பெண் உரிமை, மனித உரிமைகள் எல்லாவற்றுக்கு மேலாக இன்றைக்கு நாம் அடிக்கடி பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு, பருவநிலை மாற்றம். நாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சார் இந்த அளவுக்கு திடீர்னு இந்த அளவுக்கு மழையும் பெய்யாது, இந்த மழை பெய்வதால் பொதுமக்கள் இந்த அளவுக்கு பாதிப்பு அடைந்தார்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இன்னைக்கு நம்மளால் ப்ரிடிக்ஷனே பண்ண முடியுது சார், தீர்மானிக்கவே முடியல இந்த மாதிரி ஒரு மழை இத்தனை மில்லிமீட்டர் மழை பெய்யுமா அப்படின்றது நம்மளால வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. அதே மாதிரி நகரத்தில் சுகாதாரம் என்பது நிறைய பாதிப்புகள் அடைகிறது சார், காற்று மாசுபட்டு விட்டது, தண்ணீர் மாசுபட்டு விட்டது, அங்கே இருக்கக்கூடிய மண் வளங்கள் பாதிப்பு அடைஞ்சதுனால அங்கே விளையக்கூடிய விளை பொருட்களும் அதனுடைய தன்மையும் மாறி போச்சு சார். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் சார், ஏதோ ஒரு இடத்துல நடக்குது நம்ம நாட்டில் இல்லை, இது பக்கத்து ஸ்டேட்டு அல்லது பக்கத்து கிராமம் நினைக்கிறோம். நிச்சயமாக சார் இது நம்மளை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சி, இதை தடுப்பதற்காகவும் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை எடுத்து இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சார், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய பல வன்முறைகள் சார், இன்னைக்கு குடும்பத்திலையும் சரி குடும்பத்தை விட்டு நம்மளுடைய தெருக்கள் நம்மளுடைய சமுதாயம் வேலை பார்க்கக்கூடிய இடம் பொது இடத்தில் பெண்கள் குழந்தைகள் அவங்களுடைய உரிமை பிளஸ் அவங்க மேலே ஏற்படுத்தக்கூடிய வன்முறைகள் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு சார். இது சொல்லுதல வந்து வருத்தம்னாலும் இது நிதர்சனமான ஒரு உண்மை, நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஸோ அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு வழிமுறைகளும் பல்வேறு உடன்படிக்கைகளும் சர்வதேச அளவில் கொண்டு வந்திருக்காங்க சார். அதுக்கு அடுத்ததாக முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமானிட்டேரியன் ரிலீஃப்னு சொல்லுவாங்க, அதாவது மனிதநேயத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை செய்யணும் சார். முக்கியமாக வந்து அவங்களுடைய தங்குவதற்காகவும் அவங்க உணவு மற்றும் உடைகள் அவங்களுக்கு போதிய சுகாதாரம் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது, குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கூட கிடைக்காத நிலையில வந்து இந்த ஐநா அமைப்பான தான் சார் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இறுதியாக இந்த கேள்வி சம்பந்தமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா சார், 2030 ஆண்டுக்குள் உலகம் முழுவதும் இந்த வறுமை என்பது குறைக்கப்பட வேண்டும், நீடித்த வளர்ச்சியை எட்டப்பட வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கை தரனை வந்து மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய இவங்களுடைய பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க சார். அந்த பணிகளானது அவ்வப்போது இந்த மாதிரி நடக்கக்கூடிய போர் அவ்வப்போது இப்படி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளால் அவங்களுடைய செயல்பாடுகளும் பாதிப்படைகின்றது என்பதுதான் சார் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி சார், ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை சார்.
இப்போ இந்த ஐக்கிய நாடு சபையோட சாதனைகள் எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் செயல்பாடுகள் இருக்கு, சாதனைகளாகவும் இருக்கு சார்?
ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார், என்னோட பண்பலை நேயர்களுக்கு என்னன்னா, அரசியலை தாண்டி பொருளாதாரம் கலாச்சாரம் அதே மாதிரி சுற்றுச்சூழல் மனித உரிமைகள் பெண் உரிமைகள் கல்வி சம்பந்தமாக இவங்களுடைய பணிகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் வந்து போற்றப்பட வேண்டும் சார். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க நிச்சயமா வந்து இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த மாதிரி ஒரு ஐக்கிய நாடுகள் சபை என்று இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல இருந்து சார் இப்போ வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய குழந்தைகள், அந்த மாதிரி வேலைக்கு போற நம்மளுடைய ஆண் பெண் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு சர்வதேச அளவில் பல உடன்படிக்கைகள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து இன்டர்னல் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னலா மைக்ரேட் ஆகி போறாங்கன்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, வெளிநாடுகளுக்கு புலம்பெயரக்கூடியவர்கள். ஸோ இவங்களுடைய உரிமைகள் பாதுகாப்பதற்காகவும், அதுக்கு அடுத்தது சார் இந்த உலகத்தில் நிலம் மட்டும் கிடையாது சார், நீங்க வான் முதல் கொண்டு இந்த அண்டத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல்வேறு தீர்மானங்கள் பருவநிலை மாற்றத்தையும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை ஓரளவுக்கு இன்றைக்கு செயல்படுத்தி அனைத்து நாடுகளும் இந்தியா உட்பட நாடுகள் சார் அனைத்து நாடுகளுமே இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம், நம்ம தொழிலாளர்கள் வந்து 8 மணி நேரம் வேலை, தொழிலாளர்களோட உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் கேள்விப்பட்டிருப்போம் சார், அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் ஐக்கிய நாடுகளுடைய சாதனைகள் என்பது மிக முக்கியமானது. அது எல்லாத்துக்கு மேல ரொம்ப முக்கியமான சொல்லணும்னா சார், பாவர்ட்டி மற்றும் இந்த வறுமை என்பது குறைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதுல முக்கியமானது என்னன்னா, வளர்ந்த நாடுகளிலிருந்து நிவாரணப் பொருட்களை பெற்று வளரும் நாடுகளில் வசதிகள் இல்லாதவர்களும் பாதிப்படைந்தவர்களுக்கு இவங்களுடைய உதவி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு அடுத்ததாக ஜெண்டர் ஈக்வாலிட்டி. இன்னைக்கு ஐநாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் என்ன தெரியுங்களா சார், பாலின சமத்துவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இனவெறி இருக்கக்கூடாது, நிறவெறி இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய கலர், அந்த தோலினுடைய கலரை வச்சு சிகப்பா இருக்க ஒரு இனம், கருப்பாக இருக்கிற ஒரு இனம் என்று அந்த இன நிறத்தின் அடிப்படையில் வித்தியாசப்படுத்தி பாக்குறது வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு. அதை குறைப்பதற்காகவும் இவங்களுடைய பணிகள் இருக்கு சார், அது சாதனையா இருக்கு. அதுக்கு அடுத்ததாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்கள், அதே மாதிரி குழந்தைகள், அதே மாதிரி சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுடைய உரிமைகள், இவங்களுடைய உரிமைகளுக்காக நிறைய பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான சாதனை என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அல்லது அவங்களுடைய முயற்சி ஒன்று இல்லை அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன் சார், இந்த கோவிட்-19 பாதிப்பு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா சார், இந்த மாதிரி நான் முத முத அப்பதான் சார் நான் பத்திரிகையில கேள்விப்படுறேன், கோவிட்-19 பெருந்தொற்றுன்னு அப்பதான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு கேள்விப்பட்டிருப்போம், அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பெருந்தொற்றுகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சமீபத்துல இந்த மாதிரி ஒரு பெருந்தொற்று உருவாகுது, நாடுகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தங்களுடைய சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று முதல் முதலாக நமக்கு ஆணி அடிச்ச மாதிரி மனசுல பதியுற மாதிரி சொல்லி, அதற்காக இவங்களுடைய பணிகள் என்பது மிக மிக முக்கியமானது. இப்ப நம்ம குறைஞ்சபட்சம் 90 நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து நாம் மருந்து உபகரணங்கள் ஏற்றுமதி பண்ணிருக்கோம் சார். அதுல குறிப்பாக வந்து நம்மளுடைய கோவாக்சின், கோவிஷீல்டு மருந்துகள் எல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறோம். அந்த மருந்துகளை வந்து கோஆர்டினேட் பண்ணி எந்தெந்த நாடுகளுக்கு கொண்டு போகணும், எந்தெந்த நாடுல விநியோகம் செய்யணுன்ற பணி, இவங்களுடைய பணி மிக முக்கியமானது சார். அதுக்கு அடுத்ததாக என்னன்னா, எதிர்காலத்தில் வந்து சுகாதார சம்பந்தப்பட்ட எச்சரிக்கைகள், சுகாதார சம்பந்தப்பட்ட என்னென்ன எதிர்காலத்துல நடக்க போது, நம்ம எப்படி அதுக்கு தகுந்தவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது ஒரு ஆலோசனை செய்யக்கூடியதும் நம்மளுடைய ஐநாவினுடைய ஒரு உறுப்பு அமைப்பு தான் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு எக்ஸப்ட் நான் சொன்ன தெரியுங்களா சார், இந்த சின்ன சின்ன போர்களை தவிர பெருமளவில் சர்வதேச அளவில் சர்வதேசத்தினுடைய அமைதி பாதிக்கக்கூடிய அளவில் பெரிய ஒரு போர்கள் என்பது நடக்கவே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய ஐநா. ஸோ இதுவும் வந்து அவங்களுடைய ஒரு சாதனை பார்க்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய இளைஞர்கள் சார், யூத்துன்னு நம்ம நிறைய பேசுறோம், நம்ம யூத் இஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்றோம். இந்தியாவினுடைய எதிர்காலம் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்பது அந்த குடும்பத்தினுடைய இளைஞர்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட கையில் இருக்கு சார். இவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க கல்வி மூலமாகவும், அதே மாதிரி அவங்களுக்கு தலைமை பண்புகள், வாய்ப்புகள், அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பது, அல்லது அந்த இளைஞர்களை முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பணிகள், இந்த மாதிரி நிறைய செய்யறாங்க சார் நம்மளுடைய ஐநா. அதுக்காக நீங்க அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்த்தாவே தெரியும் என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்கன்ட்டு. நான் இந்த பேட்டிக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் நான் படிச்சு பார்த்தேன். அவங்களுடைய பணி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம், நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சாதனை சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக சார் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரழிவுகள். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வெள்ளம் வரும்பொழுது சார், மலையிலேருந்து லேண்ட்ஸ்லைடு சொல்லுவாங்க, நிலச்சரிவு ஏற்படும், பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னா, அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள், அதே மாதிரி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது இயற்கை பேரழிவுகள் சொல்லக்கூடிய எர்த்குவேக்னு சொல்ல நிலநடுக்கம், இந்த மாதிரி பாதிப்புகளால் பொதுமக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரமே கேள்விக்குறி ஆயிடுது சார். ஸோ அப்படிப்பட்ட காலத்துல இவங்க ஐநா சபையினுடைய பணியானது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ இந்த வகையில பார்த்தோம்னா, அரசியலை தாண்டி கலாச்சாரம், மக்களுடைய உரிமை, மக்களுடைய பாலின சமத்துவம் நிறவெறி இருக்கக்கூடாது, அதே மாதிரி பொதுமக்களுடைய சுகாதாரம், கடைசியா நான் சொன்ன பார்த்தீங்களா சார் மிக முக்கியமானது நம்மளுடைய யூத்னு சொல்லும். இறுதியா வந்து நீங்க சாதனைன்னு எப்படின்னா, என்னோட பார்வையில ஐநாவினுடைய சாதனைன்னு பார்த்தோம்னா, இந்த தகவல் தொழில்நுட்பத்துல எல்லோருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இப்ப தகவல் தொழில்நுட்பம் சார், எல்லா வீட்லயும் நம்ம செல்போன் இருக்கு, எல்லாரும் பயன்படுத்துறோம், எல்லோரும் சொல்றோம். ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையான நாடுகளில், பாதிக்கு மேற்பட்ட நாடுகளில் பொதுமக்களுக்கு இந்த இணையதள வசதி அல்லது தகவல் தொழில்நுட்பம் என்பது இன்னும் போய் சேரல. ஸோ இந்த டிஜிட்டல் டிவைடுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, அதாவது தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய இடைவெளி இருக்கு சார், இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும். அந்த இடைவெளி குறைப்பதற்காக, இடைவெளியை போக்குவதற்காக ஐநா தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பட்டியலிடலாம் சார், ஐநா சபையினுடைய சாதனைகள் என்று நம்ம சொல்லலாம் சார். நம்ம
இப்போ ஐக்கிய நாடு அமைப்புல வந்து மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறதுக்கிட்டா என்னெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்காரு?
நல்ல கேள்வி சார். ஏன்னா நம்ம வெறும் சாதனைகள் இதனுடைய அமைப்பை மட்டும் பார்த்துட்டு போனோம்னா அது சிறப்பாக இருக்காது, இந்த பணியானது முழுமையடையாது. இதனோட பண்புகளை நேர்களுக்கு என்னன்னா, இறுதியாக ஒரு சில மாற்றங்களுக்கு அவசியம் வேணும் சார் அது ஐநா சபை. ஏன்னா நம்ம எல்லாமே சரியா இருக்கு சரியா இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம படித்தவர்கள் நம்ம வந்து நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும் எப்படி இந்த அமைப்பு செயல்படுது அப்படின்ட்டு. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா சார், நிறைய நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அந்த நாடுகள் இந்த ஐநாவினுடைய முடிவுகளை ஏற்று நடக்கின்றார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எதுக்காக இந்த ஐநா சபையானது உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கங்கள் என்ன, அந்த நோக்கத்தை அந்த ஐநா செயல்பட முடியாமல் நோக்கங்களை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு போர் ஏற்படுது அப்படின்னா போர் இருக்கக்கூடாதுன்றாங்க ஐநாவில். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அந்த உறுப்பினர்களை பார்த்தீங்க அப்படின்னா 195 நாடுகள் இருக்கின்றது சார் ஐநாவில். இப்போ இந்த நாடுகள் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த ஐநா சபையானது இல்லை சார். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு தருணத்தில் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த ஐநா என்பது மறுசீரமைக்கப்பட வேண்டும் சார், நம்பர் ஒன். அதுக்கு அடுத்ததாக இந்த ஐநா அமைப்புக்குன்னு ஒரு இவங்களுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாடுகள் செயல்பட வேண்டும். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் பெயர் சொல்லக்கூடாது, ஏன்னா பொதுவான இடைவெளியில் நம்ம பேசுகிறோம். குறிப்பிட்ட நாடுகள் ஐநாவினுடைய முடிவுகள், ஐநாவினுடைய தீர்மானங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரத்து ஆணையின் மூலமாக அந்த முடிவுகளை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார், ஐநாவுக்குன்னு சொல்லி நிதி நெருக்கடி, அது ஃபண்டு தானே சார், எல்லாத்துக்கும் பணம் அவசியம் இல்லை சார் செயல்பாடுவதற்கு. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஐநா அமைப்புக்கும் இந்த ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குன்னு நிதி நெருக்கடி நிலைமை இருக்குது, அதை வந்து நம்ம நீக்குவதற்கு என்னென்ன வழிகள் செய்யணுமோ. மூன்றாவதாக மிக முக்கியமானது சார், நான் சொன்ன அடிக்கடி சொன்ன அமைதி பணிகள், இந்த மாதிரி தேசிய பேரழிவு ஏற்பட்டால் அங்கு அவங்களுடைய செயல்பாடுகள் நம்ம நிறைய சொன்ன பாருங்கள். இது செய்யறதுக்கு முதல்ல அவங்களுக்கு போதிய அளவில் ஆட்கள் தேவை, வீரர்கள் தேவை சார். இப்போ இராணுவம் முதல் கொண்டு டாக்டர்ஸ் முதல் கொண்டு எல்லா விதமான ஆட்களும் தேவை சார் ஐநாவுக்கு. அடுத்தது நான்காவது என்ன பார்த்தீங்கன்னா சார், மிக முக்கியமானது, ஐநா அமைப்பானது ஒரு தன்னிச்சையான சர்வ அதிகாரம் படைத்த அமைப்பாக இருக்கணும் சார். அது சர்வ அதிகாரம் படைத்த அமைப்பாக இல்லாத வரை அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் நிச்சயமாக சொல்கின்றேன், பெரும்பான்மையான நாடுகள் இதை வந்து மதிப்பது கிடையாது, அதை துச்சமாக மதிக்கக்கூடிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் மாறணும் சார். சார் மிக முக்கியமான இன்னொரு மாற்றம் என்ன அல்லது சீர்திருத்தம் சொன்னோம்னா சார், 21 நூற்றாண்டில் நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் பிரச்சனைகளுடைய பரிமாணம் மாறிக்கிட்டே வருது. நம்ம நினைக்கவே முடிக்காத பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கிளைமேட் சொல்லக்கூடிய பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீர்கேடு, இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல வருமானது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம அப்பா, நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய பாட்டன் பூட்டன் காலத்துலலாம் இந்த அளவுக்கு தொழிற்சாலைகள் கிடையாது, அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளால் பொதுமக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சுகாதாரம் என்பது இந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு 21 நூற்றாண்டில் நிறைய தொழில் வளர்ச்சி, நிறைய நகரங்கள் உருவாகின்றது, நகரத்தை நோக்கி மக்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை, அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில் நம் நாடுகள் இருக்கின்றது. ஸோ இதை பூர்த்தி செய்வதற்கு ஐநா எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர்களுடைய தீர்மானத்தை நம்ம மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து ஏற்று செய்யணும் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமானது சார், நான் திரும்ப சொன்னேன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ரொம்ப சிம்பிள், நேயர்கள் என்னென்னா நீடித்த வளர்ச்சி இலக்குகள்னு சொல்லுவோம் நம்ம. நீடித்த வளர்ச்சி இலக்கு சார், அந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு ஐநா கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்ற வேணும் சார். அடுத்ததாக இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வழிகாட்டுதல்களை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் அப்புறம் எந்த அமைப்பை தான் நம்ம பின்பற்ற முடியும்? ஐநாவினுடைய அமைப்பினுடைய முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா வேறு எந்த அமைப்பிற்கு சர்வதேச அளவில், எனக்கு தெரிந்து ஐநாவில் தான் நீங்கள் 195 நாடுகள் இருக்கின்றார்கள், மற்ற எந்த அமைப்பிலுமே கிடையாது. ஸோ இப்போ அவங்க எடுக்கக்கூடிய முடிவை ஏற்று நடத்துவது, ஏற்று செயல்பட வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருடைய கடமை. அது இன்னொன்று முக்கியமான ஒரு சீர்திருத்தம் எப்படின்னு என்னோட பார்வையில் சார், இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து இன்னமும் வந்து முழுமையாகவும் வெளிப்படையாக இல்லை. இப்போ உதாரணம் சொன்னால் COVID-19 காலகட்டத்தில் நம்ம உலக சுகாதார அமைப்புன்னு சொன்னேன் சார், WHO, இவங்களுடைய முடிவுகள், இவங்களுடைய செயல்பாடுகள் கூட வந்து அந்த அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையாக இல்லை சார். ஸோ இந்த வெளிப்படையான தன்மை வரும்பொழுது தான் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அந்த அமைப்பு மேலே ஒரு ஒரு நம்பிக்கை வரும் சார். நம்பிக்கை ஏற்படுத்தினால்தான், நம்பிக்கை இருந்தால்தான் நாடுகள் அவர்களுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பார்கள். ஸோ தட் ஷுட் பி ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன் ஈவனுடைய ஃபங்க்ஷனில் வேணும்னு சொல்கிறோம். ஸோ வெளிப்படைத்தன்மை வேணும் சார், பொறுப்பு தன்மை வேணும். அது எல்லாத்துக்குமான சார் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய தொழில்நுட்ப இடைவெளி. இப்போ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டோட வேகம் என்பது ஒரு கொரியா அல்லது மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீடை காட்டிலும் ரொம்ப கம்மி சார். நல்லா பாருங்கள், இது உங்களுக்கு புரியணுன்றதுக்கு இந்த சின்ன உதாரணம் சொல்கிறோம். இப்போ இது இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 5G 5G சொல்கிறோம் சார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய வேகமானது, இந்த இணையதளத்தோட வேகம் வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் ஆசியாவில் பல நாடுகளில் நம்மளை காட்டிலும் இந்த இணையதளத்தினோட வேகம் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் அந்த இன்டர்நெட்டு அவர்கள் பயன்படுத்துவது என்பது குறைவாக தான் இருக்குது. இதை தான் நான் முதல்ல சொன்னேன் சார், டிஜிட்டல் டிவைடு. இந்த இடைவெளியை வந்து குறைப்பதற்கு ஐநாவுடைய செயல்பாடுகள் மிக மிக முக்கியமானது. இறுதியாக வந்து சீர்திருத்தம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் என்னென்னா, சுகாதாரத்தில் இவங்களுடைய செயல்பாடுகள் இன்னமும் சற்று மேம்பட வேண்டும். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் இவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி கோவிட் 19 வரப்போகின்றது, கோவிட் 19 பெருந்தொற்று வரப்போகின்றது. ஸோ எதிர்காலத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய பேரழிவுகள், இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய, அதாவது இந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட கிருமிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முன்னமே கண்டறிந்து நாடுகளுக்கும் பொதுமக்களுக்கும் இவங்களுடைய எச்சரிக்கை பிளஸ் வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் சார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது சிறப்பாக செயல்படும். அல்டிமேட்டாக நம்மளுடைய கோல் என்ன தெரியுங்களா சார், எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும், சர்வதேச அளவில் வந்து போர்கள் இல்லாத ஒரு நிலை உருவாக வேண்டும். அதுதான் சார் நம்மளுடைய குறிக்கோள், இந்த ஐநாவினுடைய குறிக்கோள் அதாக தான் சார் இருக்கின்றது.
ஐக்கிய நாடுகள் சிறப்பை பற்றி பல்வேறு தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக் கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நிச்சயம் சார், இப்போ இந்த பேசுனது எல்லாம் உங்கள் பிள்ளைகள் கிட்ட இதை பற்றி பேசுங்க, ஏன்னா அவங்களோட பாடத்தில் இருக்கு சார், அந்த பாடத்தினுடைய ஒரு பகுதி தான் இப்போ நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல தலைப்பு, நான் மறுபடியும் சொல்றது நிறைய பேர் மறந்த தலைப்பை நாம் எடுத்து பேசுகிறோம், இதை பற்றி விவாதிக்கிறோம், நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நாம் ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் சார் நம்ம மக்கள்கிட்ட. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த புதுகை பண்பலைக்கும் புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இதுவரையும் இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்ட எனது அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம் சார். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை ஐநா சபையின் சேவைகளை குறித்து அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய முனைவர் பி சக்திவேல் அவர்களுக்கும், இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.